யோவான் அதிகாரம் 19. பிறகு பிலாத்து இயேசுவை அழைத்து போய் சவுக்கால் அடிக்குமாறு கட்டளையிட்டான். போர்ச்சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னினர். அவர்கள் அதை இயேசுவின் தலைமீது அணிவித்தனர். பிறகு சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள்.
யூதருடைய ராஜாவே வாழ்க
என்று அடிக்கடி பல தடவை அவரிடம் வந்து சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை முகத்தில் அறைந்தார்கள். மீண்டும் பிலாத்து யூதர்களிடம் போய்,
பாருங்கள், நான் உங்களுக்காக இயேசுவை வெளியே கொண்டு வருகிறேன். நான் இவனிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்
என்றான். பிறகு இயேசு வெளியே வந்தார். அவர் தலையில் முள்முடியும் சரீரத்தில் சிவப்பு அங்கியும் அணிந்திருந்தார்.
இதோ அந்த மனிதன்
என்று யூதர்களிடம் பிலாத்து சொன்னான். பிரதான ஆசாரியரும் யூத காவலர்களும் இயேசுவை கண்டவுடன்,
அவனை சிலுவையில் அறையுங்கள்
என்று சத்தமிட்டனர். ஆனால் பிலாத்துவோ,
நீங்கள் அவனை அழைத்து போய் நீங்களாகவே அவனை சிலுவையில் அறையுங்கள். நான் தண்டனை தரும்படியாக இவனுக்கு எதிராக எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை
என்று கூறிவிட்டான். யூதர்களோ,
எங்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். ஏனென்றால் அவன் தன்னை தேவனின் குமாரன் என்று கூறியிருக்கிறான்
என்றனர். பிலாத்து இவற்றை கேட்டதும் மேலும் பயந்தான். பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போனான். அவன் இயேசுவிடம்,
நீ எங்கே இருந்து வருகிறாய்
எனக் கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து,
நீ என்னோடு பேச மறுக்கவா செய்கிறாய்? நான் உன்னை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவன். இதனை நினைத்துக்கொள், உன்னை சிலுவையில் அறைந்து கொள்ளும் அதிகாரமும் எனக்கு இருக்கிறது
என்றான்.
தேவனிடமிருந்து அதிகாரம் வந்தால் ஒளியே, நீ என் மீது எவ்வித அதிகாரமும் செலுத்த முடியாது. எனவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு
என்று இயேசு பதிலுரைத்தார். இதற்கு பிறகு இயேசுவை விடுதலை செய்ய பிலாத்து முயற்சி செய்தான். ஆனால் யூதர்களோ,
எவன் ஒருவன் தன்னை ராஜா என்று கூறுகிறானோ அவன் ராயனின் பகைவன். எனவே நீங்கள் இயேசுவை விடுதலை செய்தால் நீங்கள் ராயனின் நண்பன் இல்லை என்று பொருள்
என சத்தமிட்டார்கள். யூதர்கள் சொன்னவற்றை பிலாத்து கேட்டான். எனவே அவன் இயேசுவை அரண்மனையை விட்டு வெளியே இழுத்து வந்தான். யூதர்களின் மொழியில் கபத்தா என்று அழைக்கப்பெறும் கல்தல வரிசை அமைக்கப்பட்ட மேடைக்கு வந்தான். அங்கே இருந்த நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்தான். அப்பொழுது அது பஸ்காவுக்கு தயாராகும் நாளாகவும் மதிய வேளையாகவும் இருந்தது. பிலாத்து யூதர்களிடம்,
இதோ உங்கள் ராஜா
என்றான். அதற்கு யூதர்கள்,
அவனை அப்புறப்படுத்துங்கள், அவனை அப்புறப்படுத்துங்கள், அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்
என்று சத்தமிட்டனர். அவர்களிடம் பிலாத்து,
உங்களது ராஜாவை நான் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா
என்று கேட்டான். அதற்கு தலைமை ஆசாரியன்,
எங்களது ஒரே ராஜா ராயன் மட்டுமே
என்று பதில் சொன்னான். அதனால் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி அவரை அவர்களிடம் ஒப்படைத்தான். சேவகர்கள் இயேசுவை இழுத்து கொண்டு போனார்கள். இயேசு தனது சிலுவையை தானே சுமந்து கொண்டு போனார். அவர் மண்டை ஓடுகளின் இடம் என்னும் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு போனார். இதனை யூத மொழியில் கொல்காதா என்று அழைப்பர். கொல்கத்தாவில் சிலுவையில் இயேசுவை ஆணைகளால் அறைந்தார்கள். அவர்கள் வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தனர். இயேசுவை நடுவிலும் ஏனைய இருவரை இரு பக்கத்திலும் நட்டு வைத்தனர். பிலாத்து ஓர் அறிவிப்பு எழுதி அதனை இயேசுவின் சிலுவையின் மேல் பொருத்தி வைத்தான். அந்த அறிவிப்பில், நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு யூத மொழியிலும் லத்தீன் கிரேக்க மொழிகளிலும் இருந்தது. ஏராளமான யூதர்கள் இந்த அறிவிப்பை வாசித்தனர். ஏனென்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த இடம் நகரத்தின் அருகில் இருந்தது. யூதர்களின் தலைமை ஆசாரியன் பிலாத்துவிடம்,
யூதருடைய ராஜா என்று எழுதக்கூடாது, அவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுத வேண்டும்
என்றான். அதற்கு பிலாத்து,
நான் எழுதினதை மாற்றி எழுத மாட்டேன்
என்று கூறிவிட்டான். ஆணிகளால் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு சேவகர்கள் அவரது ஆடையை எடுத்து கொண்டனர். அவர்கள் அதனை 4 பாகங்களாக பங்கு வைத்தனர். ஒவ்வொரு சேவகனும் ஒரு பாகத்தை பெற்றான். அவர்கள் அவரது அங்கியையும் எடுத்தனர். அது தையல் இல்லாமல் ஒரே துணியாக நெய்யப்பட்டிருந்தது. எனவே சேவகர்கள் தங்களுக்குள்,
இதனை நாம் கிழித்து பங்கு போட வேண்டாம், அதைவிட இது யாருக்கு என்று சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வோம்
என சொல்லிக் கொண்டனர்.
அவர்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டனர், என் அங்கியின் மேல் சீட்டு போட்டார்கள்
என்று வேதவாக்கியம் கூறியது நிறைவேறும்படிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது. இயேசுவின் தாயார் சிலுவையின் அருகில் நின்றிருந்தார். அவரது தாயின் சகோதரியும் கிளையோப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவருடைய தாயை பார்த்தார். அவரால் பெரிதும் நேசிக்கப்பட்ட சீஷனையும் அங்கே பார்த்தார். அவர் தன் தாயிடம்,
அன்பான பெண்ணே, அதோ உன் குமார்
என்றார். பிறகு இயேசு தன் சீஷனிடம்,
இதோ உன்னுடைய தாய்
என்றார். அதற்கு பின் அந்த சீஷன் இயேசுவின் தாயை தன் வீட்டிற்கு தன்னோடு அழைத்துச் சென்றான். பின்பு எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்தார். வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு அவர்,
நான் தாகமாயிருக்கிறேன்
என்றார். காடி நிறைந்த பாத்திரம் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே நின்ற சேவகர்கள் கடற்பஞ்சை காடியிலே தோய்த்தார்கள். அதனை ஈசோப்பு தண்டில் மாட்டினார்கள். பிறகு அதனை இயேசுவின் வாயருகே நீட்டினார்கள். இயேசு காடியை சுவைத்தார். பிறகு அவர்,
எல்லாம் முடிந்தது
என்றார். இயேசு தன் தலையை சாய்த்து இறந்து போனார். அது ஆயத்த நாளாக இருந்தது. மறுநாள் சிறப்பான ஓய்வு நாள். ஓய்வு நாளில் சரீரங்கள் உயிரோடு சிலுவையில் இருப்பதை யூதர்கள் விரும்பவில்லை. எனவே அவர்களை சாகடிக்க கால்களை முறித்து கொள்ள வேண்டும் என இதற்கான உத்தரவை யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். அதோடு அவர்களின் பிணங்களை சிலுவையில் இருந்து அப்புறப்படுத்தவும் அனுமதி பெற்றனர். எனவே சேவகர்கள் இயேசுவின் ஒரு புறத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனிடம் வந்து அவன் கால்களை முறித்தனர். பிறகு அவர்கள் இயேசுவின் மறுபுறத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனிடம் வந்து அவன் கால்களையும் முறித்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே இறந்திருந்தார். எனவே அவரது கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. ஆனால் ஒரு சேவகன் தனது ஈட்டியால் இயேசுவின் விலாவில் குத்தினான். அதிலிருந்து இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. இவ்வாறு நிகழ்வதை பார்த்தவன் அதை பற்றி கூறுகிறான். அவனே அதை கூறுவதால் அதனை நீங்களும் நம்ப முடியும். அவன் சொல்கின்றவை எல்லாம் உண்மை. அவன் சொல்வது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான்.
அவரது எலும்புகள் எதுவும் முறிக்கப்படுவதில்லை
என்று வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டவை நிறைவேறும்படி இவ்வாறு நிகழ்ந்தது. அத்துடன்,
மக்கள் தாங்கள் ஈட்டியால் குத்தினவரை பார்ப்பார்கள்
என்றும் வேத வாக்கியத்தில் இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அரிமத்தியா ஊரானான யோசேப்பு எனப்படும் மனிதன் பிலாத்துவிடம் வந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இவன் இயேசுவை பின்பற்றினவர்களில் ஒருவன். ஆனால் அவன் யூதர்களுக்கு பயந்து இதை பற்றி இதுவரை மக்களிடம் சொல்லவில்லை. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து செல்ல பிலாத்து அனுமதி தந்தான். ஆகையால் யோசேப்பு வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து போனான். நிக்கோதேமு யோசேப்போடு சென்றான். இவன் ஏற்கனவே ஒரு நாள் இரவு இயேசுவிடம் வந்து அவரோடு பேசியிருக்கிறான். அவன் 100 ராத்தல் வாசனை மிக்க கரிய போலமும் வெள்ளை போலமும் கலந்து கொண்டு வந்தான். அவர்கள் இருவரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து போனார்கள். அவர்கள் அந்த சரீரத்தை வாசனை திரவியங்களோடு கூட துணிகளினால் சுற்றினார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கு ஒரு கல்லறை இருந்தது. அதில் இதுவரை எந்த சரீரமும் வைக்கப்படவில்லை. அந்த கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள். அன்று யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தது. அத்துடன் அந்த இடம் நகரத்தின் அருகில் இருந்தது.